நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
விவசாயம் ஓங்க நேர்முகம் இடம்பெறுகிறது. பங்கேற்கிறார் சந்தை விரிவாக்கத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் பி. முத்தையா மனோகரன் அவர்கள்.
வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இருமடங்கு உற்பத்தி மும்மடங்கு வருமானம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உற்பத்தியை வந்து இருமடங்காக்கி லாபத்தை வந்து மும்மடங்காக்கணும் அப்படின்ட்டு சொன்னாலும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் விவசாயிகள் வந்து இந்த தொழிலுக்கு வர்றது கம்மியாயிட்டு வருது. ஒரு ரீசன் சர்வே என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 2000 ஃபார்மர்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க தொழிலை விடுறாங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ இப்படி இருந்தால் இந்த நிலைமை நீடிச்சா எங்கே போகும் விவசாயம், விவசாயிகள் எங்கே போவாங்க, அதெல்லாம் பற்றி விரிவாக பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க சந்தை விரிவாக்கத்துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் முத்தையா மனோகரன் அவர்கள். வணக்கம் சார்.
வணக்கம். வணக்கம். நல்ல ஒரு கேள்வியை முன்னிலையில் வைத்தீங்க. இந்த கேள்விக்கு நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது தான் ரொம்ப முக்கியம். விவசாயம் வந்து நம்ம பசுமை புரட்சி மூலமாக விவசாயிகளுடைய எண்ணிக்கை இருந்த காலங்களெல்லாம் அதிகமாகி அவர்கள் நாட்டுக்கு அளித்த பங்கினையெல்லாம் நாம் பகிர்ந்து கொண்ட போதும் விவசாயிகளுக்கு ஒரு தனியாக ஒரு அங்கீகாரம் இந்த நாட்டில், குறிப்பாக நம்ம மாநிலத்தில் கிடைத்து வந்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இருந்தாலும் கால சூழ்நிலையின் காரணமாக இப்பொழுது விவசாயிகள் வந்து பல பிரச்சனைகளுக்கு ஆட்கொண்டு விவசாயத்தை கைவிடுபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதை நாம் வந்து நிறுத்துவதற்கு சாத்தியமில்லை என்றாலும் நம்முடைய அரசு, பல்கலைக்கழகங்கள், விரிவாக்க பணியாளர்கள் இவர்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ளும் முயற்சியின் வாயிலாக அவர்களை விவசாயத்திலே நாம் தொடர வைக்க முடியும் என்பதுதான் என்னுடைய பதில். குறிப்பாக நாம் உற்பத்தியை மையமாக கொண்டு பல்வேறு காலகட்டங்களில் உழவர் பெருமக்கள் தன்னிறைவு அடைந்து நாட்டுக்கு பங்களிப்பினை கொடுத்து வந்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற கால சூழ்நிலையின் காரணமாக, பருவ மாற்றங்களின் காரணமாக, மழை குறைவு, மழை இன்மை இவற்றை மையமாக வந்து விவசாயிகள் அடிக்கடி அதற்கு இணையாக தங்களுடைய உழைப்பை கொடுத்தாலும் அதோடு போட்டி போட்டு இலக்கை அடைய முடியாத வண்ணம் விரக்திக்கு ஆளாகி இருப்பது உண்மைதான். இதை கண்கூடாக சமீபத்திலே நம்முடைய டெல்டா விவசாயிகள் பட்ட அவல நிலையும், அவர்களால் தாக்கு பிடிக்காத நிலையும், அதற்காக தமிழக அரசு அவர்களுக்கு கொடுத்த உதவியின் மூலமாக மீண்டும் அவர்களை விவசாயத்தில் தக்க வைத்த சூழ்நிலையும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை போன்று வறட்சிக்கு இலக்காகக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் அரசு எடுத்து வருகின்ற நல்ல ஒரு ஆக்கமும் ஊக்கமும் கொண்ட உதவியை முன்னிட்டு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவியை கொண்டு வருங்காலத்தில் விவசாயத்தை தொடர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. சமீப காலமாக நாம் உற்பத்தியை மையமாக கொண்டு நாம் செயல்பட்டு வந்தாலும் இனி எதிர்வரும் காலங்களில் உற்பத்தியை விட இருக்கின்ற உற்பத்திக்கு பன்மடங்கு விலை எவ்வாறு கொடுத்தால் விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயரும் என்பதை மையமாக கொண்டுதான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சந்தை விரிவாக்கம் என்ற ஒரு தனி துறையை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த துறையின் மூலமாக பல்வேறு விவசாயிகளுக்கு எப்படி அதை சந்தைப்படுத்த முடியும், விவசாயத்தை சந்தைப்படுத்த முடியும். சுமார் 10 மூட்டை நெல் விளைந்தால் 30 மூட்டை நெல்லினுடைய உற்பத்தியினுடைய விலையை 10 மூட்டையில் நாம் எப்படி பெற முடியும், அதற்கு இந்த சந்தையில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன, எங்கெல்லாம் அந்த சந்தையில் அதிகமாக அதை வாங்குகிறார்கள், அதிக பணம் கொடுத்து வாங்குகிறார்கள், அதை நாம் தெளிவுபடுத்தி விவசாயிகளுக்கு நாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது நம்முடைய கடமை. இதை தனிப்பட்ட விவசாயிகளுக்கு நாம் விழிப்புணர்வை கொடுத்தால் அது சாத்தியமாகாது. கமாடிட்டி குரூப்ஸ் என்று குழுக்களாக அமைத்து குழுக்களை தெரிவு செய்து என்னென்ன பொருட்கள், என்னென்ன விளைபொருள், அதை நாம் வரிசைப்படுத்தி அந்தந்த விளைபொருள்களுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய உழவர்களை ஒருங்கிணைத்து குழுக்களாக அதை அமைத்து குழுக்களை அங்கீகரித்து குழுக்களுக்கு உண்டான அதை பதிவு செய்து குழுக்களுக்கு உண்டான பயிற்சியை கொடுத்து அந்த பயிற்சியின் மூலமாக எங்கெங்கு சந்தை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்பதை நாம் அவர்களுக்கு விழிப்புணர்வு மூலமாக தெளிவுபடுத்தலாம். இது மிகவும் முக்கியமானது. இதை நாம் குறிப்பாக நாம் செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக நம்முடைய களப்பணியாளர்களுடைய பங்களிப்பு இதில் அதிகம் இருக்கிறது. வேளாண்மை துறையிலே இருக்கக்கூடிய களப்பணியாளர்கள் விவசாயிகளோடு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், விஞ்ஞானிகளை இணைத்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இவர்கள் இருந்து அவர்களுக்கு நாம் அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும். ஏதோ ஆலோசனை கொடுத்தோ அவர்கள் செய்யவில்லை என்று சொல்வதை விட்டு அவர்களோடு இருந்து அவருடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கு கொண்டு அவர்களுக்கு அறிவுரை கொடுத்து அதை செயல்படுத்துவது விரிவாக்க பணியாளர்களுடைய தலையாய கடமையாகும். இந்த சந்தை விரிவாக்கத்துறையில் இந்த மார்க்கெட் ஆஃபீஸர்ஸ் விரிவாக்கத்திற்கு சில அதிகாரிகள், விற்பனை அதிகாரிகள் என்று மார்க்கெட்டிங் டைரக்டரேட் ஆஃப் மார்க்கெட்டிங் இயக்குநரகம் என்று இருக்கிறது. அதில் களப்பணியாளர்கள், வேளாண்மை அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் தமிழகத்திலே. அவர்களுக்கும் இந்த சிறப்பு பயிற்சியை இந்த சந்தை விரிவாக்கத்துறை ஒரு மாதம் 15 நாள் என்ற காலகட்டத்தில் அவர்களுக்கு அந்த பயிற்சியை கொடுப்பதன் மூலம் அவர்கள் விவசாயிகளை அணுகும்போது இந்த பயிற்சியினுடைய செயல்பாடுகளை அவர்கள் செயல்படுத்த முடியும். இப்படி பல விதங்களில் இந்த சந்தை விரிவாக்கத்துறை செயல்பட்டு வருகிறது. இப்பொழுது 2 மடங்கு உற்பத்தி, 3 மடங்கு நம்முடைய லாபகரமான வருவாய் என்ற கொள்கையை பார்க்கும்போது, நாம் ஏற்கனவே கண்கூடாக தருமபுரியிலே துல்லிய வேளாண்மை பண்ணை அமைத்து விவசாயிகளை ஒருங்கிணைத்து காய்கறி சாகுபடியில் அருகிலே உள்ள பெரிய பெரிய சந்தைகளில் அவர்களுக்கு வியாபாரங்களை ஏற்படுத்தி இப்பொழுது நிறைய விவசாயிகள் தருமபுரி மாவட்டத்திலே குறிப்பாக காய்கறி சாகுபடியிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதை தமிழக அரசு அந்த திட்டத்துக்கு நிதியுதவி அளித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகளும் தோட்டக்கலைத்துறை விரிவாக்க களப்பணியாளர்களும் அதில் பங்கேற்று திறம்பட செய்திருக்கிறார்கள். நிறைய உழவர் பெருமக்களை அங்கே அழைத்து சென்று அவருடைய வெற்றியை கண்கூடாக காண்பதற்காக ஒரு வாய்ப்பினை இந்த பல்கலைக்கழகம் பயிற்சிக்கு வருபவர்களை எல்லாம் கூட்டி காட்டியிருக்கிறது. இது ஒரு வெற்றியின் அறிகுறி. அதே போன்று அந்த மாதிரி திட்டங்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு இருக்கின்றன. இதை போன்று ஒவ்வொரு பொருட்களுக்கும், விளைபொருட்களுக்கும் அந்த கமாடிட்டி குரூப் குழுக்களை ஏற்படுத்தி அந்த குழுக்களை பதிவு செய்து அவர்களை ஒருங்கிணைத்து நாம் தமிழகம் முழுவதும் இதை வெற்றிகரமாக நாம் செயல்படுத்தலாம். அதற்கு தேவையான முயற்சியை பல்கலைக்கழகம் செய்து வருகிறது.
நல்ல அருமையாக சொன்னீங்க சார். அதாவது பல்கலைக்கழகத்திலிருந்து தரக்கூடிய உதவிகள், என்னென்ன பண்ணுறாங்க, விஞ்ஞானிகளுடைய ஒத்துழைப்பு, இதெல்லாம் பற்றி அருமையாக சொன்னீங்க. விவசாயிகளும் என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன தேவைன்னு அவங்க சொல்லணும் இல்லையா, அதுக்கு எந்த மாதிரி நீங்கள் ஒரு தீர்வு கொடுக்குறீங்க?
விவசாயிகளுடைய தேவையை கணக்கிட்டு இப்போ நாங்கள் சில பயிற்சிகளை தொடங்குகிறோம். நாங்கள் சில விரிவாக்க பணிகளை நாங்கள் செயல்படுத்துகிறோம். வேளாண்மை துறையும் செய்யுது இல்லைங்களே. ஆனால் நாங்கள் முடிவு பண்ணுவதை விட விவசாயிகளே அவர்களுடைய தேவையை உணர்ந்து, ஃபெல்ட் நீட்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தங்களுக்கு என்னென்ன உதவி தேவைப்படுகிறது, என்னென்ன பயிற்சி தேவைப்படுகிறது என்பதை அவர்களாகவே முன்வைத்து எந்தெந்த காலகட்டத்தில் அதற்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்பது தெரிவித்தால் நாங்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சி சிறப்பாக இருக்கும். நாங்கள் அவர்களுக்காக தீர்மானிப்பதை விட அவர்கள் அவருடைய தேவையை முன்வைத்து சில முடிவுகளை மேற்கொண்டு அதற்கு ஒத்துழைப்பு நல்க எங்களை கேட்டுக்கொண்டால் அது மிகவும் எளிதாக இருக்கும், லாபகரமாகவும் இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.
குழு மனப்பான்மை வேணும், வெற்றி பெறுவதற்கு வந்து குழு மனப்பான்மை வேணும்னு சொன்னீங்க. இந்த விவசாயிகளுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது?
விவசாயிகளுடைய ஒத்துழைப்பு நல்லா இருக்கு. என்ன சொல்லணும்னா, விவசாயத்திலேயே காலந்தொட்டு ஈடுபட்டு வர்றவங்க எப்பவும் அந்த விவசாயத்தை ஒரு நல்ல, நமக்கு வாய்ப்பு கொடுக்கறது, நமக்கு உணவு கொடுக்கறது, நம்ம குடும்பத்துக்கு சோறு போடுகிறது என்ற ஒரு பக்தியோடு தான் அதை சிரத்தையை மேற்கொண்டு வருகிறார்கள். இனி விவசாயத்தில் ஈடுபடுகிறவர்கள் அதே மனப்பான்மையை கொண்டு வரணும், அதற்கு அவர்கள் ஒத்துழைக்கணும். குறிப்பாக இளைஞர்கள் வந்து விவசாயத்தை விட்டு போகாமல் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். விவசாயம் வந்து சமுதாயத்தில் அங்கீகாரம் குறைந்து விட்டது, விவசாயத்தில் ஈடுபடுபவர்களுக்கு சமூக அந்தஸ்து கிடைக்கவில்லை என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையை சமூக ரீதியாக அவர்கள் அதை நீக்கி அதில் இருந்தால் நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்பதை அவர்கள் கொள்ள வேண்டும். குறிப்பாக இப்போ சமீப காலத்தில் நீங்கள் பத்திரிகையில் பார்ப்பீங்க, கம்ப்யூட்டர் தெரிந்த எம்பிஏ படித்தவர்கள், பிஇ கம்ப்யூட்டர் படித்த, வெளிநாட்டிலே படித்த பொறியாளர்கள் கூட அந்த வேலையை உதறி தள்ளி விவசாயத்தை தொழிலாக கொண்டு அவர்கள் ஒரு குழுக்கள் அமைத்து அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி விவசாயிகளுக்கு உதவ முன் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா இது ஒரு சுதந்திரமான தொழில், ஈவன் அந்த தொழிலில் கூட சாஃப்ட்வேரில் கூட நாம் ஒரு கூட்டங்களில் வேலை செய்கிறோம். இது வந்து ஒரு சுதந்திரம் இருக்கிறது, நமக்கு விவசாயத்தில் வருமானம் இருக்கிறது, இதை நாங்கள் பிரபலப்படுத்த போகிறோம். எங்களை போன்ற படித்தவர்கள் ஒரு ரோல் மாடலாக கிராமத்திலேயே தங்கி கூட்டுறவு முறையில் விவசாயம் செய்யலாம் என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் பத்திரிகைக்கு பேட்டி கொடுப்பதை பார்த்துருக்கிறோம். சில பிரசுரங்கள் கூட நான் எடுத்து வைத்திருக்கிறேன். ஸோ அதை போன்று நிறைய பொறியாளர்கள், நிறைய படித்தவர்கள் தன்னுடைய முன்னோர்கள் செய்த விவசாயத்தை அவர்கள் காலத்துக்கு பிறகு தொட வேண்டாம் என்று நினைக்காமல் அதை தொடர வேண்டும் என்ற உறுதி மனப்பான்மையுடன் வந்தால் இளைஞர்களுக்கு அது ஒரு உந்து சக்தியாக இருக்கும், வழிகாட்டியாக இருக்கும். அப்படிப்பட்ட இளைஞர்களை நாங்கள் எப்பொழுதும் அரவணைத்து அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்யவும் ஆலோசனைகளை கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம்.
பொறியியல் வல்லுநர்கள் வந்து வேலையை உதறி தள்ளிட்டு திரும்ப வந்து விவசாயத்துக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் விவசாயத்திலிருந்து தள்ளி போனவங்க, ஆனால் விவசாயத்தை விடாமல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துட்டு இருக்குது. திரும்ப வந்து விவசாயத்துக்கு ஒரு புத்துயிர் ஊட்டணும், திரும்ப இளைஞர்களை கொண்டு வரணும்னா விஞ்ஞானின்ற முறையில் நீங்கள் என்ன சொல்வீங்க?
மிகவும் சிரமமான கேள்வி. இதை பற்றி தான் இப்பொழுது சமீப காலத்தில் அட்ராக்டிங் யூத் இன் அக்ரிகல்ச்சர், ரூரல் யூத் இன் அக்ரிகல்ச்சர், அது ஒரு தனி திட்டமே தமிழக அரசு செயல்படுத்தி கொண்டு வருகிறது. ஒரு காலத்தில் தொழில்நுட்ப பயிற்சி கொடுக்கணும்னு சொன்ன மாதிரி ட்ரைனிங் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு சொன்னாங்க. ட்ரைசம் ப்ரோக்ராம் டிஆர்டிஏ மாவட்ட ஊரக வளர்ச்சி முகவாண்மை மூலமாக நிறைய பேருக்கு தொழில்நுட்ப பயிற்சிகளை கொடுத்த மாதிரி விவசாயத்தில் உள்ள ஈடுபடுகிற இளைஞர்களுக்கு அவர்களை அதில் தக்க வைத்து கொள்ள பல பயிற்சிகளை இனி அதை மேற்கொள்ளணும். அதற்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பொறியாளர்கள்லாம் வந்த சில கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் நம்ம எடுத்து அவங்கள வஞ்சி அவங்கள வந்து ஒரு உந்துதல் மோட்டிவேஷனல் சக்தியாக நாம் பண்ணணும். இதற்கு திடீரென்று வந்த பிரச்சனை அல்ல, காலங்காலமாக விவசாய தொழிலில் அங்கீகாரம் நன்றாக இருந்தது, ஊரில் விவசாயம் செய்தவர்களை மதித்த காலம் போய் விவசாயத்திலேயே ஈடுபட்டு நஷ்டமடைந்து பல பிரச்சனைகளுக்கு ஆட்களாகி அவர்கள் தன்னுடைய விவசாயம் நம்முடைய காலத்தோடு போகட்டும், நம்முடைய பிள்ளைகளாவது நன்றாக இருக்கட்டும் என்று அவர்களாகவே நினைத்து பிள்ளைகளை படிக்க வைத்து எங்கேயோ கொண்டு வேலையில் சேர்த்தினார்கள். ஆனால் அங்கேயும் அந்த இளைஞர்களுக்கு தகுதியான வேலையும் கிடைக்கவில்லை. அதிலே விரக்தி அடைந்தவர்கள் நம்முடைய தொழில்தான் சிறந்தது என்று திருப்பி வரக்கூடிய காலகட்டம் இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தொழில் புரட்சி நடந்து கொண்டிருந்த காலத்தில் நன்றாக போன எனக்கு தெரிந்து சில தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. நிறைய விவசாயிகள் விவசாய தொழிலில் ஈடுபட்டவர்கள் அருகாமையில் உள்ள தொழிற்கூடங்களில் வேலைக்கு சென்றார்கள். ஒரு காலகட்டத்தில் அந்த தொழிற்சாலை மூட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக போது நிறைய பேர் அந்த தொழிற்கூடங்களை விட்டு வெளியேறியவர்கள் திரும்பவும் மீண்டும் உழவு தொழிலை மேற்கொண்டார்கள். இதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். மேட்டுப்பாளையம் காரமடை வட்டாரங்களிலெல்லாம் நிறைய பேர்கள் தொழிற்கூடங்களிலே பணியாற்றிய நிறைய தொழிலாளர்கள், கிட்டத்தட்ட 2000-3000 குடும்பங்கள் விளைநிலங்கள் அவருடைய பூமி இருந்தது, பூமி பக்கமே போகாதவர்கள் அந்த தொழில் கைவிட்டு போன பிறகு மீண்டும் விவசாயத்துக்கு வந்ததை நான் பார்த்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விவசாயம்தான் கடைசி வரை அவர்களுக்கு வந்து வாழ்வாதாரமாக இருக்கும், அவர்களுக்கு யார் கை கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அவருடைய பூமி தான் கை கொடுக்கும் என்பதை அவர்கள் நிரூபித்து இருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் பள்ளிக்கூடங்களில் நாம் விவசாயத்தை நாம் பூர்த்து இருக்கிறோம். வொக்கேஷனல் கோர்ஸ் என்று ஒன்று கொண்டு வந்து வேளாண்மை அதிகாரிகள் பிஎஸ்சி படித்தவர்கள் 2-3 பள்ளிகளுக்கு சென்று விவசாயத்திலே ஆர்வத்தை தூண்டியிருக்கிறோம். இப்போ வருங்கால தலைமுறைகள் இன்னும் கொஞ்சம் ஒரு 5-6 ஆண்டுகளில் பள்ளிக்கூடத்திலேயே அந்த விவசாய படிப்பு வரும்போது இப்பொழுது இளநிலை பிஎஸ்சி வேளாண்மைக்கு கூட இப்பொழுது சமீப காலத்தில் நிறைய பேர் பொறியாளர்களை விட இங்கே விண்ணப்பங்களை கொண்டுகிறார்கள். நிறைய பேர் இப்பொழுது மாணவர்கள் விவசாயத்தில் சேர்ந்து படிக்க ஆர்வம் காட்டி வருகிறதே, இது ஒரு நல்ல சான்றாகும். எதிர்காலத்தில் இந்த மாதிரி பட்டம் பெற்றவர்கள் அரசு உத்தியோகத்துக்கூட போகாமல் தன்னுடைய தொழிலையே அவர்கள் சிறப்பாக செய்து மற்ற இளைஞர்களுக்கும் அவர்கள் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த விவசாயம் நல்லா இருக்கும். அரசும் அதற்கு ஏற்ற திட்டங்களை தீட்டி வருகிறது. இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் நிறைய இளைஞர்கள் கண்டிப்பாக விவசாயத்துக்கு வருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.
அருமையாக சொன்னீங்க சார். அதாவது ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமில் வந்து விவசாய படிப்பு ஒன்று இருக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ 2ம் பசுமை புரட்சி பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த சமயத்தில் சின்ன கிளாஸ்ல இருந்தே, அதாவது ஒரு 5ம் வகுப்புல இருந்தே விவசாயத்தை ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வந்தா இளைஞர்கள் மத்தியில் ஒரு புது தாக்கத்தை இதை ஏற்படுத்துமா?
கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த தாக்கம் தான் இப்பொழுது நான் சொல்லுகிறேன். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் இந்த பல்கலைக்கழக சம்பந்தமான இளநிலை படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. பள்ளிக்கூடத்திலேயே முடிவு பண்ணி விடுகிறார்கள். ஒரு காலத்தில் +2 படித்தவர்கள் மருத்துவம் செல்ல வேண்டும், பொறியியல் செல்ல வேண்டும், கிடைக்கவில்லை என்றால் வேளாண்மை வர வேண்டும் என்று இல்லாமல் இப்பொழுது மாணவர்களே மருத்துவம் பொறியியலை விட முன்னுரிமையாக வேளாண்மை பட்டங்களுக்கு இளநிலை பட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவரவர்களுடைய பெற்றோர்கள் சிலர் எங்களிடமே தனிப்பட்ட முறையில் அங்கே படிக்க விரும்புகிறார், அதற்கு என்ன முறை என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். இது உடனே நடக்கக்கூடிய சாத்தியம் அல்ல. இன்னும் ஒரு 5-10 ஆண்டுகளில் பள்ளிக்கூடங்களில் வேளாண்மையினுடைய பாடத்திட்டம் இன்னும் நிறைய அலுவலர்களை நியமித்து நிறைய மாணவர்களை அதில் ஈடுபட்டு பிளஸ் டூ முடித்த பிறகு அவர்கள் வந்து வேளாண்மை பாடங்களை விரும்பி எடுத்து பட்டம் பெற்ற பிறகுகள் அவர்கள் வேளாண்மையை தனிப்பட்ட முறையில் அவர் செய்வதற்கு ஒரு தகுதியை அவங்களை ஏற்படுத்தி கொள்வார்கள். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.
சார், இப்போ டெல்டா பகுதிகளில் வந்து விவசாயிகள் பட்ட அவல நிலை, அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச உதவித்தொகை, அதெல்லாம் பற்றி கூட நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் விரிவாக்கத்துறையில் இருக்கிறதுனால உங்களுடைய கருத்து அதை பற்றி என்ன, விளக்கமாக சொல்லுங்களேன்.
சமீபத்தில் டெல்டா விவசாயிகள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளானார்கள். காவிரியில் வெள்ளம் வருவதை எதிர்நோக்கி அவர்கள் செய்த விவசாயங்கள், தமிழக அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கையின் காரணமாக அவர்களுக்கு அப்பப்போ கிடைக்கப்பட்ட ஒரு நிவாரணம், இதெல்லாம் மனசில் வச்சு அவங்க விவசாயம் செய்தாங்க. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு மீண்டும் மீண்டும் அந்த விவசாயத்தை தொடர்வார்களா என்று கேட்கிறீங்க. நிச்சயமாக என்னுடைய பதில், அவர்கள் தொடர்வார்கள். ஏனென்றால் இது ஒரு அனுபவமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். தண்ணீர் தொடர்ந்து வராமை, தண்ணீர் அவ்வப்பொழுது குறைந்து வந்து, தண்ணீர் சில இடங்களுக்கு கிடைக்காமை, விவசாயிகளுக்கு அந்த இருக்கிற பயிரை காப்பாற்றுவதற்கு தமிழக அரசு வேளாண் விஞ்ஞானிகளோடு விரிவாக்க பணியாளர்களோடு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், சில தொழில்நுட்பங்களை, அதாவது பூமியிலிருந்து நீர் வந்து ஆவியாகாமல் தடுப்பதற்காக சில ஸ்ப்ரேஸ், சில காயாமல் பயிர் காயாமல் இருப்பதற்காக சில ஸ்ப்ரே, நீரை தெளித்து தெளிப்பான்கள் மூலம் தெளித்து, பல யுக்திகளை கையாண்டதன் வாயிலாக ஆக மொத்தம் அறுவடை சமயத்தில் விவசாயிகள் ஏற்கனவே பெற்ற மகசூலை விட இரட்டிப்பு மகசூல் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அவர்கள் இதுவரை அவர்கள் பெற்ற மகசூலை, குறிப்பாக காவிரி நீரை உபயோகப்படுத்தி வேளாண்மையில் அவர்கள் பெற்ற மகசூலை விட, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் பல்வேறு வழிமுறைகள் தொழில்நுட்பங்களை கையாண்டு நீர் சிக்கனத்தை கடைபிடித்து அவர்கள் மேற்கொண்ட முறையில் மகசூல் இரட்டிப்பாயி விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளானார்கள். கிட்டத்தட்ட 75 விழுக்காடு விவசாயிகள் ஓரளவு மகசூலை அதிகமாக்கப்படுத்தி மகிழ்ச்சிக்குள்ளானார்கள். ஒரு 25 விழுக்காடு விவசாயிகள் கடைமடையில் நீர் போய் சென்று சேராமல், சில ஆழ்குழாய் கிணறுகள் வைக்க முடியாமல், சில பெர்குலேஷன் பாண்ட்ஸ், அதாவது நீர் தேங்கி கசிவு குட்டைகள் வைக்க முடியாத சூழ்நிலையில் உள்ள விவசாயங்கள் முற்றிலுமாக சேதாரம் அடைந்திருக்கிறது. இதில் அவர்களுக்கு கிடைத்த பாடம் என்னவென்றால், நீர் மேலாண்மை ஒரு நல்ல பயிற்சி கொடுப்பதை விட அவர்கள் கண்கூடாக அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். வாட்டர் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜிஸ், நீர் அதிகம் இருக்கும்போது மேலாண்மை செய்வதற்கு அவர்கள் சாத்தியப்படவில்லை, நீர் இல்லாத போது சிக்கனமாக உபயோகப்படுத்தி வறட்சி நிலைமைக்கு போய் திரும்பி உயிர் வரும்போது உயிர் தண்ணீரை கொடுத்து 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 அந்த பூமியினுடைய சக்தியை இரட்டிப்பாகி அதன் மூலம் மகசூலையும் அதிகப்படுத்தி அவர்கள் கண்கூடாக கண்டது. இது ஒரு அனுபவம் என்றே சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட தொழில்நுட்பங்கள் இந்த மாதிரி காலகட்டத்துக்கு உதவியதை அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கண்கூடாக அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் குறிப்பாக சொல்ல வேண்டும்.
தண்ணியே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் சிக்கனமாக பயன்படுத்தி ரட்டிப்பாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான சம்பவத்தை சொல்லியிருக்கிறீங்க. சரிங்க சார், விவசாயத்துக்கு புத்துயிர் ஊட்டுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம்.
வணக்கம். நன்றி.
விவசாயம் ஓங்க நேர்முகத்தில் பங்கேற்றவர் சந்தை விரிவாக்கத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் பி. முத்தையா மனோகரன் அவர்கள்.
உடன் உரையாடியவர் என். கோமா.
நேயர்களே, நிகழ்ச்சிகள் குறித்த எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் கடிதம் எழுத வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-003. தொலைபேசி எண் 243-1055. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நண்பர்களே, நமது நிகழ்ச்சிகளை TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற நமது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்கிறோம். நீங்கள் விரும்பும் இடத்தில் விரும்பும் நேரத்தில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம்.